ஏங்கில் காட்டில் தென்றல் புகுந்தால் இயற்கை குடலோதும், ஏங்கும் இதயத்தில் இறைவன் புகுந்தால் உள்ளம் உருகிப்பாடும் கவி பெருகிப்பாயும். ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள் முடிந்ததும் மக்தலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்குச் சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கியபொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்கக் கண்டு திகழுற்றார்கள். அவர் அவர்களிடம், "திகழுற வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட நாசிரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம்" என்று மார்க் நற்செய்தியாளர் 16 அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாவென்னும் சவுக்கு தான் வென்றுவிட்டதாய் கூத்தாடி முடிந்த 3 நாள் சாவுக்கு சாவுமணி அடித்தார் நம் மீட்பர். இந்த உதயத்துக்கு இனி அஸ்தமனமே இல்லை. இறந்த காலத்தில் இறந்தவர் நிகழ்காலத்தில் உயிர்த்து எக்காலத்தையும் ஆள்பவராகிவிட்டார் என எக்காலமிடுமனமே, இறைவாக்கினர் வாக்கெல்லாம் நிஜமாகிப் போனதென்று எம் மீட்பர் உயிர்த்துவிட்டார் என எக்காலமிடுமனமே, சூரியனை பிடித்த கிரகணம் சூரியனை வென்றுவிட்டதாய் கூத்தாடி கழித்தது. கன நேரத்தில் சூரியன் மீண்டும் ஒளிர்ந்தது, கிரகணம் ஒழிந்தது. ரொனால்ட் என்ற ஒருவர் இருந்தார். இவர் இராணுவத்தில் பணியாற்றுபவர். அப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கும்போது பர்மிய போர் தொடங்கியது. இந்த இராணுவ படையினருக்கும் எதிராளிகளுக்கும் கடுமையான சண்டை நடக்கின்றது. அந்த பர்மிய போரில் ரொனால்டு என்ற இராணுவ வீரன் அடிபட்டு இறந்துவிட்டதாக ஒரு செய்தி அவருடைய வீட்டிற்கு அறிவிக்கப்பட்டது. இதனைக் கேட்ட ரொனால்டு குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியுற்றனர். கண்ணீரோடு அவர் இறந்துவிட்டார் என நினைத்துக் கொண்டு ஈமச் சடங்குகளையும் முடித்துவிட்டனர். ஆனால் ரொனால்டு 1 வருடகாலம் கழித்து வீட்டிற்கு தம் குடும்பத்தினை பார்க்க வருகிறார். அவர் பர்மிய போரின்போது சண்டையிலிருந்து உயிர் தப்பிவிட்டார். குடும்பமே ரொனால்டு இறந்துவிட்டதாக எண்ணி இருக்கும்போது இவரின் திடீர் வருகையைக் கண்டு, "மகனே, நீ உயிரோடு திரும்பி வந்துள்ளாயா?" என ஆச்சரியப்படுகின்றனர். மீண்டும் உயிரோடு திரும்பிய ரொனால்டுவை வரவேற்றனர். ஒரு இராணுவ வீரன் மீண்டும் திரும்ப கிடைத்ததற்கு அந்த குடும்பத்தில் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்றால், இந்த உலகத்திற்கு அமைதி தரவும் இறை அருள் பெருகிடவும் அனைவரும் மனம் திருந்தி வாழவும் தன்னையே காணிக்கையாய் தந்து மீண்டும் உயிர்த்த இயேசுவின் வருகை எத்தகைய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும்! ஆம், தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். தலைவராக வருவார், தரணியினை ஆழ்வார் எனும் கனவோடு அவரை பின்தொடர்ந்தவர்கள் சிலுவையில் அவர் மரித்ததும் ஓடி ஒளிந்து கொண்டனர். 3 உடனிருந்த தோழர்கள் காணாமற் போய்விட்டனர். நலம் பெற்றவர் பலர், ஆனால் அவரால் குணம் பெற்றதாக கூறிக்கொண்டு எவரும் வரவில்லை. புதுமைகளைக் கண்டோர், மலைப்பொழிவை கேட்டோர் எல்லோரும் அவர் உயிர்ப்பார் என்னும் முழு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. மத்தேயு 12:18 சொல்கிறார், "அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என்று கேட்ட மறைநூல் அறிஞர்களுக்கு யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் என்ற வாக்கை கண்டுகொள்ளவில்லை. மத்தேயு 17:22 சொல்கிறார், "மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் 3 உயிருடன் எழுப்பப்படுவார்." மார்க் 10:33 படிக்கிறோம், "மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை வதை செய்வார்கள். மூன்று நாளுக்குப் பின் அவர் உயிர்த்தெழுவார். யோவான் 2:19 வாசிக்கிறோம், எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்திய போது இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். இத்தனை அடையாளங்களை முன் அறிவித்திருந்தும் ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. கசையடிகள், இழிமொழிகள், முள்முடி, உடலை துளைத்த ஆணிகள், விலா கிழித்த குத்தீட்டி, கல்வனின் பரிகசிப்பு, இவற்றையெல்லாம் விட்டு விலகிப்போன கூட்டத்தின் நன்றிகட்ட தனம், இவற்றையெல்லாம் உயிர்ப்பு என்னும் சம்மட்டி கொண்டு தூள் தூளாக்கி உயிர்த்தெழுகிறார் நமது ஆண்டவர். மத்தேயு 27:16 வாசிக்கிறோம், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் காவலர்களைக் கொண்டு மூடியிருந்த கல்லறையில் முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் நிகழ்ந்தது என்ன? மார்க் 16:4 சொல்லப்பட்டிருக்கிறது, மக்தலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்களுடன் கல்லறைக்குச் சென்றபோது கல் புரட்டப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். வானத்தூதர்கள் சொன்னார்கள், இதை மார்க் 16:6 திகிலூற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், இந்த நாள் வெற்றியின் நாள், மனிதம் ஒரு துருவம், இறைமை மறு துருவம், துருவங்கள் தோளோடு தோள் இணைத்தல் சாத்தியமானது. இறைமகன் இயேசுவிடம் இறப்பிலும் உயிர்ப்பிலும் தான் இறப்பு மனிதநிலை, உயிர்ப்பு இறைநிலை. காலங்காலமாய் மானுடத்தை பிணைத்துக் கிடந்த தலைகளை உடைத்தெறிந்து விடுதலை கொடுத்த நிகழ்வுதான் கிறிஸ்துவின் உயிர்ப்பு. பேதுரு 1 கடிதத்தில் 2:6 வாசிக்கிறோம், நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள். 1 கொரிந்திய திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடிகளார் 7:23 குறிப்பிடுகிறார், நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள், எனவே நீங்கள் அடிமைகள் அல்ல. ரோமை திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 5:15 திருவசனத்திலே சொல்கிறான், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர், ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாக கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருட்கொடையாக வந்ததோ விடுதலை. இயேசு மரணத்தை வென்றார். சாவே உன் கொடுக்கு எங்கே என்று முழக்கமிடுகிறோம். யூத மதகுருக்களெல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள், கல்லறைக்கு காவலும் வைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? மரணத்தை வென்றார், மகிமையின் வேந்தனாய் எழுந்தார், அவர் சொல்லியபடி செய்தார். வெறுமையான கல்லறையும் இந்த செய்தியைத்தான் உணர்த்துகின்றது. அது வெறுமையாய் இருந்தது என்பதை விட அது இயேசுவின் உயிர்ப்பை அனுபவித்தது. அந்த கல்லறை ஆண்டவர் உயிர்த்துவிட்டார் என்று அனைவருக்கும் அறிவிக்கின்றது. அந்த கல்லறையை பார்த்துத்தான் பேதுரு, யோவான், மக்தலா மரியாள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புகின்றனர். ஆண்டவர் உயிர்த்துவிட்டார் என்பது விசுவாசம். இந்த உயிர்த்தெழுதலில் நாமும் உயிர்த்தெழுவோம் என்பது அசையா நம்பிக்கை. பாடுகளுடன் இணைந்து கடந்து வந்த நாம் இன்று ஆவலோடு உயிர்த்திருக்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 3:10-11 திருவசனங்களில் படிக்கிறோம், கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியவும் அவருடைய துன்பத்தில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன், அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். பாவத்திலிருந்து விடுவித்தார். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தில் 2:14-15 படிக்கிறோம், சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாக அழித்துவிட்டார், வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார், பயத்திலிருந்து விடுவித்தார். திருவெளிப்பாடு 1:17-18 படிக்கிறோம், அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, ஆயினும் இதோ என்றும் வாழ்கிறேன். லூக்காஸ் 24:36-38 படிக்கிறோம், இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்புறத்திலிருக்கும் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். முதல் யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் பாவம் செய்தால் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து பாவங்களுக்குமே நமக்காக பரிந்து பேச இன்னும் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார். யோவான் 11:25-26 படிக்கிறோம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர். உயிருடன் இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே வாழ்கிறோம். திருவெளிப்பாட்டில் 1:18 வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். யோவான் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துவனிலும் கிறிஸ்து உயிர்ப்போடு இருக்கிறார். மத்தேயும் 28:20 வாசிக்கிறோம், இதோ உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் எனச் சொன்ன நமதாண்டவர் வெற்றி திருமகனாய் நம்மோடு இருக்கிறார். உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய்தால் உயிர்த்த கிறிஸ்து நம்முள் உயிர்ப்போடு உள்ளார். சின்னஞ்சிறிய சகோதரன் ஒருவனுக்கு நாம் நல்லவற்றை செய்யும் போதெல்லாம் உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு உரைகிறார். நன்மையில் நங்கூரம் பாய்ச்சிய மனமும் தீமையை தீயிட்டிருக்கும் குணமும் கொண்டிருப்போர் உள்ளத்தில் உயிர்த்த கிறிஸ்து உண்மையில் இருக்கிறார். சாதி, மதம், மொழி, நிறம் என்று கூறுபட்டு நிற்காமல் மனிதம் என்னும் உணர்வோடு மனிதம் எங்கெல்லாம் மலர்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்த கிறிஸ்து உலா வருகிறார். கலிங்கப்போர் அசோகருக்குள் இருந்த மகாத்மாவை உயிர்த்தெழச் செய்தது. இயேசு கொல்லப்பட்டார், ஏழையாக பிறந்தார், எலியாரோடு பழகியதால், பாவிகளோடு பாசம் வைத்ததால், அநீதிகளை சுட்டி காட்டியதால், அக்கிரமங்களை தட்டி கேட்டதால் இயேசு மடிந்தார். ஆனால் எண்ணற்ற இயேசுக்கள் மறந்து கொண்டே இருக்கிறார்கள். கல்வாரி நிகழ்வுகள் நமக்குள் இருக்கும் நல்லவற்றை உயிர்த்தெழச் செய்யட்டும். நமது வாழ்வும் நமது சகோதர சகோதரிகளுக்காய் அமைய வேண்டும். தன்னலத்தால் மடிந்து பிறநலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் விடிய வேண்டும். அதுவே உயிர்த்த இயேசுவின் வாழ்வு. ஆகவே நாம் உயிர்த்த கிறிஸ்துவின் உண்மை பிள்ளைகளாய் வாழ வேண்டும். பூமியெல்லாம் புல்முளைத்து பூப்பூத்து நிற்குதடா, பூரிப்பான செய்தி ஒன்றை பூமிக்கெல்லாம் சொல்லுதடா, என்னைப் போன்ற வாழ்வு என்று எண்ணிக்கொள்ள சொல்லுதடா, இயேசு வந்து சொன்னது ஏற்றுக்கொள்ள வேணுமடா, மனிதன் பெறும் மகிமையெல்லாம் மங்கிப்போகும் எளிதலடா, மங்கிப்போகும் பெருமையெல்லாம் மனதில் கொள்ள வேணாமடா, காணும் இடம் புள்ளை வைத்து கர்த்தர் சொல்லும் பாடமடா, கணக்கு போட்டு பார்த்துவிட்டால் காணும் புல் நம்மிலடா, இடறிவிட்டால் வீழ்ந்து போகும் இருக்கும் உயிர் தானையடா, இப்படிப்பட்ட வாழ்வுக்கு இருமாப்பு என்னவடா, பூவும் புல்லும் சேர்ந்து வந்து புத்திக்கிழவு சொல்லுதடா, புரிந்து கொண்டால் நாமெல்லாம் புத்திமான் என்றும்மடா என்ற உணர்வோடு மூங்கில் காட்டில் தென்றல் புகுந்தால் இயற்கை குழலோதும், ஏங்கும் இதயத்தில் இறைவன் புகுந்தால் உள்ளம் உருகிப்பாடும் கவி பெருகிப்பாயும். ஆமென்.